இப்போது நான் என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் சூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை, திருவர்ணையூரடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேருடம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை படிக்க வகுப்பாக அமைகின்றது. அதிலும் அந்த சுருக்கத்தை படித்திருக்கின்றோம். அதில் வரும் கேள்விகளுக்கு பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் நாங்கள் விடை கண்டு கொண்டிருக்கின்றோம். இன்று ஒரே ஒரு கேள்விதான் வந்தது, அதே அன்பரிடமிருந்து தான் வந்திருக்கின்றது. வரும் என்பது எனக்கு தெரியும், வந்துவிட்டது. அதாவது, கடந்த வகுப்பில் நாங்கள் ஆணவம் கண்மம் மலங்களை பற்றி ஒரு சிறு மீளாய்வு செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தார். அதே போல் இந்த முறை மாயா மலத்தை பற்றி மீளாய்வு கேட்டிருக்கின்றார். ஆனால் அவருக்கு இந்த மீளாய்வை துவங்க முதல் நான் கொடுக்கும் செய்தி என்னவென்றால், மாயை மலத்தை பற்றி பேசுவதற்கு ஒரு வகுப்பு காணாது எங்களுடைய வகுப்பு நேரத்தின்படி. ஆகவே அது இரண்டு வகுப்புகளில் கொடுக்கப்படும். ஆகவே இன்று நாங்கள் அந்த மாயா மலத்தை மீளாய்வை தொடங்குவோம் பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன். முதலாவது, இந்த மும்மலங்களில் ஒரு மலமான மாயை மலத்தை பற்றித்தான் இன்று பேசப்போகின்றோம். இந்த மலத்தை எவ்வாறு சைவ சித்தாந்தத்தில் பேராசிரியர் சொல்லுகின்றார் என்றால், சொல்லப்பட்டதை நூலில், இது விடியுமாம் எரியும் விளக்கு மாயை என்று சொல்லப்படுகின்றது. விடியுமாம் எரியும் விளக்கு மாயை என்றால், அதை உலகியலில் பார்க்க போனால் விளக்குகள் இரவில் ஏற்றப்படும், விடியும் வரை அது எரிந்து கொண்டிருக்கும். விடிந்தவுடன் சூரிய ஒளி வந்தவுடன் அந்த விளக்கை அணைத்து விடுவோம். அதே போல்தான் மாயை என்பது ஆன்மீகத்தில் பார்க்கும்போது சைவ சித்தாந்த நூல்களிலிருந்து, அது நாங்கள் ஆன்மாக்கள் எப்போது நாங்கள் இந்த திருவருள் என்ற சூரிய ஒளியை நாங்கள் எங்களுடைய சாதனையில் பெறுகின்றோமோ, அந்த நிலையில் இந்த மாயை எங்களுக்கு தேவைப்படாமல் போகின்றது. அதுதான் அந்த மாயா விளக்கு. அது மாத்திரமல்ல, இந்த மாயையை நாங்கள் உலகியலில் அல்லது வேதாந்தத்தில் இந்த மாயை என்பது எங்களுக்கு ஒரு கூடாத விடயங்களை தரக்கூடியது என்று பொது கருத்திருந்தாலும், இந்த மாயா என்பதை இன்னொரு வகையில் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களில் பேராசிரியர் சொல்லி இருக்கின்றார், இது ஒரு ஒளிக்கு சமமானது, அதான் அந்த விளக்கொளி. ஆகவே இந்த மாயா என்பது இருள் அல்ல, ஒளி. அது எங்களுக்கு துன்பத்தை தரக்கூடியது என்று நினைத்து அதை இருள் மாறி பார்க்கக்கூடாது. ஏனென்றால் எங்களுக்கு இருளாக இருப்பது ஆணவ மலம் மாத்திரம். அந்த மலத்திலிருந்து இறைவன் எங்களை விடுவிப்பதற்காக அவருடைய வைப்பு சக்தியாகிய மாயையில் இருந்துதான் இந்த தனு கரண போன போவங்களை எங்களுக்கு உருவாக்குகின்றார். ஆகவே அந்த மாயை என்பது ஒரு நல்ல ஒரு விடயத்திற்குத்தான் இறைவனால் பாவிக்கப்படுகின்றது. ஆனால் வேதாந்தத்திலோ அல்லது வேறு சில நூல்களிலோ அந்த மாயை என்பது ஒரு மயக்கக்கூடியது, ஆகவே அது எங்களுக்கு துன்பத்தை தரக்கூடியது என்று ஒரு உலகளாவிய கருத்து ஒன்று இருக்கின்றது. இருப்பினும் அது உண்மை கருத்தல்ல. சைவ சித்தாந்த கோட்பாட்டின்படி இந்த மாயை என்பது ஒரு விளக்கு, ஒளி தரும் விளக்கு. ஆனால் அது சூரியனைப் போல் இயற்கையாகவே எந்த காலமுமே ஒளி தரக்கூடியது என்பதல்ல. அதுதான் அதற்குரிய விளக்கம். அதாவது சூரிய ஒளி எப்போது வரும்போது நாங்கள் உலகியலில் இந்த விளக்கை அணைக்கின்றோமோ, அதே போல் சூரிய ஒளியாகிய இறை அருள் திருவருள் எங்களுக்கு முற்றுமாக கிடைக்கும் போது இந்த மாயை ஒளி எங்களுக்கு அதன் பின் தேவையில்லை என்பது அதனுடைய கருத்து. இதை முன்னுக்கு வைத்து இந்த மாயையை பற்றி சிறிது விளக்கம் அவர் கேட்ட மீளாய்வை செய்து கொள்ளுவோம். முதலாவது, உலகத்திற்கு முதற் காரணம் மாயையா இறைவனா என்பதைத்தான் சைவ சித்தாந்தத்தில் தொடங்குவார்கள். அதற்குரிய முதற் காரணம், உலகத்திற்குரிய முதற் காரணம், ஏனென்றால் மாயையிலிருந்து தனு கரண புவன போகங்கள் வர்றபடியால் முதற் காரணம் இறைவன் அல்ல, மாயைத்தான் என்பது சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றது. இந்த மாயையை எடுத்தோம் என்றால் அது ரெண்டு பகுதிகள் இருக்கென்று படித்திருக்கின்றோம். ஒன்று சுத்த மாயை, மற்றது அசுத்த மாயை. ஆகவே இந்த மாயை பயன்படும் விதம், சுத்த மாயை அசுத்த மாயை என்பது இரண்டு பகுதி. அது சுத்த மாயை சிவ தத்துவத்திற்கும், அசுத்த மாயையை வித்யா தத்துவம் பிரகிருதி தத்துவத்திற்கும் நாங்கள் பாவிக்கின்றோம். இந்த மூன்று தத்துவங்களில் ஆன்ம தத்துவத்திற்கும் பாவிக்கின்றோம். பிரகிருதி மாயை மன்னிக்க வேண்டும், என்பவர்கள் இங்கு அதை சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே ஆன்ம தத்துவத்திற்கும் வித்யா தத்துவத்திற்கும் அசுத்த மாயையிலிருந்து வருகின்றன, சிவ தத்துவம் சுத்த மாயையிலிருந்து வருகின்றது என்று படித்திருக்கின்றோம். அடுத்தது சுத்த மாயை என்றதை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இந்த அசுத்த மாயையுடன் பார்க்கும்போது சுத்த மாயை என்பது மலக்கண்மங்களோடு கலவாத மாயை. அதாவது இந்த மாயையை அவர் இந்த தனு கரண புவன போகங்களுக்காக பயன்படுத்துகின்றார் இறைவன். சுத்த மாயையை தான் இருந்து இயங்குவதற்கும், மற்றைய அசுத்த மாயையிலிருந்து வித்யா தத்துவங்கள் ஆன்ம தத்துவங்களை உருவாக்கி ஆன்மாக்களை அனுபவப்படுவதற்கும் பயன்படுத்துகின்றார் என்றதை படித்தோம். ஆகவே இந்த சுத்த மாயை என்று சொன்னால் அது இறைவன் இயங்கும் இடம். ஆகவே அந்த இறைவன் இயங்கும் இடத்தில் மயக்கம் இல்லாமல் அறிவிப்பதுதான் அந்த மாயை. மாயை என்றால் மயக்கத்தை தருவது என்பது ஒரு கருத்து. ஆகவே மயக்கமின்றிய நிலையில் அறிவிக்கும் நிலையில் இருப்பதுதான் சுத்த மாயை. ஆகவேதான் அந்த மாயையிலிருந்துதான் இறைவன் செயல்படுகின்றார் என்று படித்தோம். இனி இறைவனின் ஐந்தொழில் அவர் செயல்படுத்துவதற்கு தான் ஐந்தொழில்களை புரிகின்றார் என்று படித்தோம். அந்த ஐந்தொழில்கள் புரியும் இடமும் இந்த சுத்த மாயை என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றது. இறைவன் ஐந்தொழிலை எப்படி புரிகின்றார் என்றதை பார்த்தோம். இரண்டு நிலைகளில் அவை புரியப்படுகின்றது. அவர் அதை புரிவதற்கு இரண்டு விடயங்களை உருவாக்குகின்றார். ஒன்று சொல் உலகம், மற்றது பொருள் உலகம். ஆகவே இந்த சொல் உலகமும் பொருள் உலகமும் இந்த சுத்த மாயையில் இருந்து வந்தது என்பது எல்லோருக்கும் நாங்கள் படித்திருக்கின்றோம், தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விடயம். ஆகவே இதில் இனி அடுத்ததாக பார்த்தோம் என்றால், இந்த மாயையிலிருந்து இன்னொரு விடயமும் நடைபெறுகின்றது. அதையும் மீளாவி செய்து விடுவோம் விரைவாக. அத்துவாக்கல் என்று விடயம் இருக்கின்றது. இந்த அத்துவாக்கல் என்பது என்ன என்றால், நாங்கள் வீடு பேர் அடைவதற்குரிய வழிகளை தருவது அத்துவாக்கல் என்று நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் படித்திருக்கின்றோம். அந்த அத்துவாக்கல் ஆறு என்று பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அவை யாவன என்று மீண்டும் ஒரு முறை பார்ப்போமாக இருந்தால், மந்திரம் பதம் வண்ணம் என்று மூன்று இருக்கின்றது. இந்த மந்திரம் பதம் வண்ணம் சொல்லுலகத்திற்குரியது. அதை விட இன்னும் மூன்று இருக்கின்றது. ஆறில் மூன்றை பார்த்து விட்டோம். மற்ற மூன்றையும் பார்த்தால் கலை தத்துவம் புவனம். இந்த கலை தத்துவம் புவனம் என்ற மூன்று மற்றைய அத்துவாக்கள் பொருள் உலகத்திற்குரியதென்றும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இனி இந்த அத்துவாக்களில் ஒன்று என்று பார்த்தால் அது ஐந்து வகை கலைகள். அதை பஞ்ச கலைகள் என்று நாங்கள் சொல்கின்றோம், படித்திருக்கின்றோம். அதுதான் இறைவனின் இயக்கத்திற்குரிய சக்தி. அவையாவன நிவர்த்தி கலை, பிரதிட்டை கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை, இவையெல்லாம் உங்களுக்கு அட்டவணை போட்டு தரப்பட்ட விடயங்கள். அதை இன்றொரு மீள் பார்வை செய்கின்றோம், அவ்வளவுதான். ஆகவே அதை பஞ்ச கலைகள் என்று சொல்கின்றோம். இந்த கலை என்ற சொல்லு சைவ சித்தாந்தத்தில் பல இடங்களில் வருகின்றது. அதை நாங்கள் குழப்பிக்கொள்ளக்கூடாது. இந்த பஞ்ச கலைகள் என்று சொல்வது அத்துவாக்கள், அதாவது வீடு பேறு அடைவதற்குரிய வழிகளில் வரும் கலைகள். இந்த ஐந்து நிலைகள், சக்தி நிலைகளைத்தான் பஞ்ச கலைகள் என்று சொல்கின்றோம். இன்னொரு கலையும் இருக்கின்றது. அது என்ன கலை என்று பார்த்தால், வித்யா தத்துவத்தில் ஏழு தத்துவங்களில் ஒன்றான கலை. ஆகவே அந்த கலை வேறை, இந்த பஞ்ச கலை வேறை என்பது எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதை மீளாய்வு செய்கின்றோம் இப்போது. அடுத்தது, இந்த சுத்த மாயையிலிருந்து தான் எங்களுக்கு வாக்குகள் தொடங்குகின்றது என்று நீங்கள் படித்திருப்பீர்கள். ஏனென்றால் வாக்குகள் முக்கியமானது என்று படித்திருக்கின்றோம். எங்களுடைய சாதனைகளுக்கு மாத்திரமல்ல, ஆன்மாக்களின் அனுபவம் பெறுவதற்கு இந்த வாக்குகள் நான்கு என்று படித்திருக்கின்றோம். சூட்சுமை வாக்கு, பைசந்தி வாக்கு, மத்திமை வாக்கு, வைகரி வாக்கு என்று நான்கு நிலைகளை படித்திருக்கின்றோம். இது சுத்த மாயையின் முதல் விருத்தியாக தொடங்குவது மூலாதாரத்தில் சூட்சுமை வாக்கு. இந்த சூட்சுமை வாக்கிலிருந்து அடுத்த விருத்தியாக வருவது, அதற்கு அடுத்தபடியாக வரும் பைசந்தி வாக்கு. அந்த பைசந்தி வாக்கிலிருந்து அடுத்ததாக வருவது மத்திமை வாக்கு. இந்த மத்திமை வாக்கிலிருந்து தான் எங்களுக்கு அருளாளர்கள் மூலம் இந்த நூல்களில் வரும் விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கின்றது. அந்த நிலையில்தான் அருளாளர்கள் இறையிடம் இருந்து அதை, பரம்பொருளிடம் இருந்து அதை பெற்று அதை மக்களுக்கு வைகரி வாக்காக அடுத்த நிலையில் எங்களுக்கு தருகின்றார்கள். இறுதி நிலையாக நாங்கள் காதுகளால் கேட்கக்கூடிய நிலையில் தருகின்றார்கள். ஆகவே இந்த சுத்த மாயையில் இந்த வாக்குகளின் விடயங்கள் மிகவும் முக்கியமானது. கலைகளுக்கு பிறகு ஐந்து கலை என்று படித்து விட்டு, ஆறு கலைகள் இருக்கென்று படித்து விட்டோம். ஆகவே இந்த கலைகளுக்கு பிறகு இருக்கின்ற வாக்குகள் மிகவும் முக்கியமானது என்று படித்திருக்கின்றோம். அதில் சூட்சுமை வாக்குத்தான் இறைவனிடம் இருந்து அருளாளர்களுக்கு கிடைக்கும் விடயங்கள் நடைபெறும் வாக்கு. அதேபோல் வைகரி வாக்குத்தான் அருளாளர்களிடமிருந்து எங்களுக்கு கிடைக்கும், வாய் மூலம் கேட்கும் விதத்தில் கிடைக்கும் வாக்குகள். அதுதான் உலகியலிலும் நாங்களும் பேசும்போது நாங்கள் கேட்கின்ற ஒலிகள் எல்லாம் வைகரி வாக்கில் இருந்து தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். இனி இந்த வாக்குகளின் வளர்ச்சி பரிணாமமா விருத்தியா என்று இந்த ரெண்டு வகைகளில் ஒன்று என்று படித்திருக்கின்றோம் சைவ சித்தாந்த பேராசிரியர் மூலம். அது விருத்திகள் மூலம் வருவதுதான் வாக்குகள். ஏனென்றால் ஒன்றிலிருந்து 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 ஒன்று வருவது அந்த நான்கு வாக்குகள் அந்த முறைப்படி வருகின்றன. ஆகவே அது விருத்திகள் என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றது. இனி சுத்த தத்துவங்கள் தான் சுத்த மாயையில் இருக்கென்று படித்து விட்டோம். இறைவனின் இயக்க சக்திக்குரிய நிலைகள், அந்த தத்துவங்களை மூன்று மறுமுறை அந்த பெயரை பார்த்து விடுவோம். நாதம், விந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை என்று ஐந்து தத்துவங்கள் சுத்த தத்துவங்களில் இருக்கின்றது. இந்த சுத்த தத்துவங்களை நாங்கள் சிவ தத்துவங்கள் என்றும் சொல்கின்றோம். ஏன் நாங்கள் சிவ சத்துவங்கள் என்று சொல்கின்றோம் என்றால், இந்த சுத்த தத்துவத்தை இயக்குபவர் சிவன். ஆகவேதான் அது சுத்த சிவ தத்துவங்கள் என்று சொல்லப்படுகின்றது. அது சுத்த மாயையில் இருந்து வந்த சிவ தத்துவங்கள், அந்த மாயையை பாவிப்பது இறைவன். அதை அவருடைய வைப்பு சக்தியாக பார்த்திருக்கின்றோம். ஆகவேதான் அது சிவன், சிவன் பரம்பொருள் இந்த விடயத்தை செய்வதால், அந்த மாயையிலிருந்து வந்த அந்த தத்துவத்தில் செய்வதால் அந்த தத்துவத்திற்கு சிவ தத்துவம் என்று பார்த்தோம். இவ்வளவும் ஓரளவு இந்த சுத்த மாயையிலிருந்து என்ன நடக்கின்றது என்பதை நாங்கள் அறிவதற்கு ஒரு மீட்டலுக்கு தாராளமான விடயம். உலகம் தெரிந்திருந்தால் ஓரளவு எங்களுடைய இயக்கங்கள் எப்படி நடக்கின்றது, எங்களுடைய சாதனைக்கு அது வாழ்க்கைக்கும் எப்படி உதவுகின்றது என்பதை நீங்கள் ஒரு மீள் பரிசீலனை செய்து கொள்ளலாம். இது சுத்த மாயையை பற்றி பார்த்தோம். இனி அடுத்த வகையான மாயை என்ன? அசுத்த மாயை. இந்த மாயையை நாங்கள் பார்க்கும்போது சுத்த மாயைக்கும் அசுத்த மாயைக்கும் இருக்கிற விடயம் வித்தியாசம் என்னென்று பார்த்தோம். சுத்த மாயை மலம் கலந்த மாயை, அசுத்த மாயை மலம் கலக்காத மாயை சுத்த மாயை என்று பார்த்தோம். மலங்கள் கலந்த மாயை அசுத்த மாயை. ஆகவேதான் இந்த ஆணவ மலத்தை இருந்து எங்களை விடுவிப்பதற்காகத்தான் அந்த மற்ற இரண்டு நிலைகளையும் இறைவன் உருவாக்குகிறார் என்று பார்த்தோம். அசுத்த மாயையில் அந்த இரண்டு வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவங்களை. ஆகவே இந்த அசுத்த மாயை தத்துவங்கள் எத்தனை என்று, மாயா தத்துவங்கள் எத்தனை என்று பார்த்தால், ஏழு தத்துவங்கள் அசுத்த மாயையில் இருக்கின்றது, ஐந்து தத்துவங்கள் சுத்த மாயையில் இருப்பது போல. அவையுடைய பெயர்களையும் ஒரு மீட்டர் செய்து விடுவோம். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை என்று இந்த ஏழு தத்துவங்களும் வித்யா தத்துவத்தில் இருக்கின்றன என்று படித்திருக்கின்றோம். இனி அசுத்த மாயா தத்துவத்தை பற்றி பார்க்கும்போது அது எங்கிருந்து தொடங்கியதென்று பார்த்தோம். அதை வித்யா தத்துவம் என்று சொல்லுகின்றோம். இன்னொரு பெயரும் இருக்கின்றது அசுத்த மாயா தத்துவத்துக்கு, வித்யா தத்துவம். அது எங்கிருந்து தொடங்கியது? அசுத்த மாயையிலிருந்து தொடங்கியது என்று பார்த்தோம். இதை இயக்குவது யார்? சிவன் அல்ல, அவருடைய பெயர் அனந்த தேவர். ஆகவே இந்த அசுத்த மாயா விடயங்களை இயக்குபவருடைய பெயர், சிவனால் நியமிக்கப்பட்டவருடைய பெயர் அனந்த தேவர் என்று பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இந்த அசுத்த மாயையில் இந்த ஏழு தத்துவங்கள் இருக்கின்றது. அதில் முதலாவது தத்துவமான கால தத்துவத்தில் என்ன நிகழ்வுக்காக அது பயன்படுத்தப்படுகின்றது என்று பார்த்தோம். அதாவது எங்களுடைய இறப்பு, நிகழ்வு, உதிர்வு என்ற கால வேறுபாட்டை எங்களுக்கு தரக்கூடியது தான் இந்த கால தத்துவம். அந்த தத்துவத்திலிருந்து தான் எங்களுடைய ஆன்மாவின் இந்த மூன்று நிலைகளும் தரப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று பார்த்தோம். அதுக்கு பிறகு இந்த நியதி தத்துவம் என்னத்திற்காக பாவிக்கின்றோம்? இந்த அசுத்த மாயையிலிருந்து வந்த வித்யா தத்துவத்தில் என்று பார்த்தோம் என்றால், இந்த நியதி தத்துவத்தை நாங்கள் என்னத்துக்காக பாவிக்கின்றோம் என்றால், அவரவர் வினைப்பயனை அவரவர் தான் செய்ய வேண்டும் என்பது அந்த தத்துவத்தின் இயக்கம். ஆகவே அதுக்காகத்தான் அந்த நியதி தத்துவம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுக்கு அடுத்ததாக வித்தை தத்துவம் என்று இருக்கின்றது. அந்த தத்துவத்தின் மூலமாகத்தான் ஆன்மாக்களுக்கு ஞானாசக்தி கிடைக்கின்றது. அதுக்கு அடுத்ததாக அராக தத்துவம் இருக்கின்றது. அந்த அராக தத்துவத்தில் இருந்து தான் எங்களுடைய இச்சை, அதாவது இச்சா சக்தி எங்களுக்கு கிடைக்கின்றது. அதுக்கு அடுத்தது புருட தத்துவம் என்று இருக்கின்றது. இந்த புருட தத்துவம் என்பது தான் ஐந்து தத்துவங்கள், ஏழு தத்துவங்களில் ஐந்து தத்துவங்கள் சேர்ந்த கூட்டு நிலையை புருடன் என்று சொல்லுகின்றோம், புருஷன் என்று தமிழில் சொல்லலாம். ஆகவே அந்த காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்ற ஐந்து தத்துவங்களும் சேர்ந்து பெயர், கூட்டுப் பெயராக புருடன் என்ற தத்துவம் உண்டு. ஆகவே அந்த ஏழு தத்துவங்களில் புருடன் என்பதும் ஒரு நிலை என்று படித்தோம். அதுக்கு அடுத்ததாக என்ன படித்தோம் என்றால், காலம், அதாவது காலம், இந்த ஐந்து தத்துவங்களும் எங்கு இருந்து வந்தது? அதாவது இந்த வித்யா தத்துவத்துக்குள் இருக்கும் இந்த ஐந்து தத்துவங்களை இறைவன் எப்படி சிருஷ்டித்தார் என்றால், வித்யா தத்துவத்தில் ஏழாம் நிலையில் உள்ள மாயை என்ற இடத்திலிருந்து தான் மற்றைய அந்த ஐந்து தத்துவங்களும் உருவாக்கப்பட்டதென்று நாங்கள் வித்யா தத்துவத்தில் படித்திருக்கின்றோம். அது இந்த வித்யா தத்துவத்தில் சொல்லப்பட்ட ஐந்து தத்துவத்தை உருவாக்குவதற்காகத்தான் வித்யா தத்துவத்தில் ஏழு தத்துவங்களில் ஒன்றாக மாயை அங்கு இருக்கின்றது என்று படித்திருக்கின்றோம். அதையும் இங்கு நினைவு கூறுவோம். ஆகவே இந்த சுத்த வித்தைக்கும், சுத்த தத்துவ வித்தை தத்துவமாகிய இந்த வித்யா தத்துவத்திற்கும் என்ன சொல்லு வித்தியாசம் என்பதையும் ஒரு முறை நினைவு கூற வேண்டும். ஏனென்றால் இந்த சொல்லுகள் கேட்கும்போது ஒரே மாதிரியாக இருக்கும். சுத்த வித்தை என்று சொல்வது சிவ தத்துவத்தில் ஒன்றாக இருப்பது. இந்த சொற்களை கவனமாக நாங்கள் பாவிக்க வேண்டும் என்று பெரிய பேராசிரியர் சொல்லியிருக்கின்றார். சுத்த வித்தை என்பது சிவ தத்துவத்தில் ஐந்து தத்துவத்தில் இருக்கும் ஒரு தத்துவம். ஆனால் வித்யா தத்துவத்திற்கு ஒரு பெயர் இருக்கின்றது, வித்தை தத்துவம் என்று. ஏனென்றால் அதில் இருந்துதான் வித்யா தத்துவம் என்று வந்தது. அங்கேயும் வித்தை வருகின்றது. ஆகவே அந்த வித்திய தத்துவம் என்பது என்னவென்று பார்த்தோம் என்றால், அது வித்யா தத்துவத்தில் இருப்பது. வித்யா தத்துவத்தில் இருக்கும் வித்தை என சொல்லப்படும் தத்துவம். ஆகவே இவற்றில் நாங்கள் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் இந்த சொற்றொடர்களில் என்று பேராசிரியர் இந்த தத்துவத்தை, அசுத்த மாயையிலிருந்து வந்த வித்யா தத்துவத்தை சொல்லித்தரும் போது அதையும் சொல்லி இருக்கின்றார். அதையும் இப்போது ஒரு மீட்டல் செய்தோம். ஆகவே இந்த அன்பருடைய கேள்விக்கு இன்று நான் இந்த ரெண்டு மாயையை பற்றியும் தான் ஒரு துரித மீட்டல் செய்திருக்கின்றேன். இவ்வளவு மீட்டல் விடயங்களும் உங்களுடைய அட்டவணைகளில் தரப்பட்டது. மீண்டும் ஒரு முறை இதை கேட்டு அட்டவணையையும் பார்த்து வீட்டில் கேளுங்கள். உங்களுக்கு இன்னொரு முறை உங்களுடைய சித்தத்தில் இந்த பதிவுகள் ஏற்பட்டுவிடும். மீதி நேரத்தை இன்று பிரகிருதி மாயையில் போய் அதை பற்றி பேசாது. துவக்கத்திலேயே சொன்னேன், அதை பேசுவதற்கு இன்னொரு வகுப்பு வேணும். ஏனென்றால் அதில் பல விடயங்கள் அமைந்திருக்கின்றது. ஆன்ம தத்துவத்தை பற்றி பேசுவதென்றால் எங்களை பற்றியே நாங்கள் அங்கு பேசப் போகின்றோம். அதை இன்னொரு வகுப்பில் பேசுவோம். ஏன் இன்றைக்கு மற்றைய நேரத்தில் பேச குறுகிய நேரம் இருப்பதால் அந்த நேரத்தை நாளை எங்களுக்கு வரப்போகும் விநாயகர் சதுர்த்தியை பற்றி இன்று யோகம் சைவ சித்தாந்த முறையில் விநாயகரை அணுகுவோம். சிறிய நிமிடங்கள். விநாயகர் சதுர்த்தி, இது ஒரு வருடத்தில் இந்த மாதத்தில் சதுர்த்தியில் நடைபெறும் ஒரு விடயம். இதை வேதாந்த முறைப்படி ரெண்டு மூன்று சத்சங்கங்களில் பழைய வருடங்களில் பார்த்திருக்கின்றோம். இன்று நான் அதை சித்தாந்த முறைப்படி சில விடயங்களை விநாயகர் சதுர்த்தியில் விநாயகரை பற்றிய விடயங்களை சிறிது எங்களுடைய வாழ்க்கைக்கு எங்களுடைய சாதனைக்கு தேவைப்படும் சில விடயங்களை இங்கு பார்த்து விடுவோம் என்று யோசித்தேன். முதலாவது, விநாயகர் என்றால் யார்? விநாயகர் என்றால் ஞானக் கடவுள். அவருக்கு ஏன் அதை ஞானக் கடவுள் என்று சொன்னார்கள் என்றால், அவருடைய உருவம் ஓம்கார வடிவில் அமைந்திருக்கின்றது. அது முதலாவது. ரெண்டாவது, யோகத்தில் நாங்கள் படித்திருக்கின்றோம், அதுதான் அவருடைய நிலை. மூலாதார கடவுள், மூலாதார கடவுள் விநாயகன். ஏன் மூலாதார கடவுள் விநாயகன் என்று வந்ததென்றால், அந்த ஓம்கார வடிவினனானவன், அந்த ஓம்காரம் என்பது எங்கு இருக்கின்றது எங்களுடைய உடலில் என்று பார்த்தால், அது மூலாதாரத்தில் இருக்கின்றது. அங்கிருந்து தான் இந்த வாக்குகள் என்று நாங்கள் சொன்ன விடயங்கள் எல்லாம் உருவாகின்றது என்றும் பார்த்திருக்கின்றோம் சிறிய நேரத்துக்கு முதல். ஆகவே விநாயகன் என்பது மூலாதார கடவுள். இனி அதை சைவ சித்தாந்தத்தில் நாங்கள் எங்களுக்கு தேவையான விடயத்தில் இன்று அதை சுருக்கமாக பார்த்தோம் என்றால், இந்த விநாயகன் மூலாதார கடவுள், மூலக்கடவுள் என்று சொல்கின்றபடியால் அவனுக்கு சுழி போட்டுத்தான் நாங்கள் படிக்கும் காலங்களில் எங்களுடைய விடயங்களை, எழுத்துக்களை நாங்கள் எழுதிய பழக்கம் உண்டு. அதை எழுதியவர்கள் பிள்ளையார் சுழி போட்டுத்தான் அந்த பக்கத்தை தொடங்குவோம். ஆனால் சைவ சித்தாந்தத்திலோ அல்லது வேதாந்தம் சித்தாந்தம் இரண்டு இருக்கின்றது, இரண்டு கண்களாக என்று படித்திருக்கின்றோம். இந்த இரண்டு இடத்திலும் காப்புச் செய்யுள் என்று ஒன்றிருக்கின்றது. இந்த நூல்களை அமைக்கும் போது அருளாளர்கள் காப்புச் செய்யுள் செய்துதான் இந்த நூல்களை அருளியிருக்கின்றார்கள் என்று பார்த்திருக்கின்றோம். இந்த காப்புச் செய்யுள் செய்வதற்குரிய காரணமே இந்த விநாயக கடவுள். அவன்தான் மூலாதார கடவுள், அவன்தான் ஓம்கார வடிவில் இருக்கும் கடவுள் என்று படித்திருக்கின்றோம். ஆகவே அவனை முன்வைத்தே எல்லா நூல்களும் அருளாளர்கள் எழுதும் போது, எழுத்து வடிவில் கொண்டு வரும் போது, அந்த எழுத்து வடிவத்தை தந்ததே ஓம்காரம், அகரம் உகரம் மகரம். ஆகவே அந்த சுழியை போடுவார்கள் அல்லது அவனுக்கு காப்புச் செய்து அந்த நூலை ஆரம்பிப்பார்கள் என்று இந்த சைவ சித்தாந்தத்தில் முழுமையாக படித்திருக்கின்றோம். அதன் சொல்லு என்னவென்றால், சூட்சும பஞ்சாட்சரம் என்று படித்திருக்கின்றோம். அதாவது அ உ ம், அகரம் மகரம் உகரம் நாதம் விந்து, இந்த ஐந்தும் சேர்ந்ததை சூட்சும பஞ்சாட்சரம் என்று படித்திருக்கின்றோம். இந்த அஞ்சில் அகரம் உகரம் மகரம் ஓமாகவும் நாதம் விந்து ஞானமாகவும் செயல்படுகின்றது என்றும் பேராசிரியர் சொன்னதை இந்த வகுப்பில் நாங்கள் படித்திருக்கின்றோம் முதல். ஆகவே இந்த ஞானத்தை ஓம்கார வடிவிலிருந்து இந்த ஞானத்தை கொடுப்பவன் விநாயகன் என்பதால் தான் இந்த சுழிகளும் இந்த காப்புச் செய்யுள்களும் இவற்றில் அமைந்திருக்கின்றது என்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு இந்த இரண்டு கண்களாகிய சைவ சித்தாந்த சாஸ்திர நூல்களையும் சோஸ்திர நூல்களையும் எங்களுக்கு தந்தவன் எவன், யார் முன்னிலையில் இது எங்களுக்கு தரப்பட்டது என்று பார்க்கும்போது, அந்த வரலாற்று பொல்லா பிள்ளையாருக்கு முன்தான் இந்த இரண்டு நூல்களும் எங்களுக்கு கிடைக்கப் பெற்றது என்பது சைவ சித்தாந்தத்திலும் வேதாந்தத்திலும் சொல்லப்பட்ட ஒரு விடயம். அந்த பொல்லா பிள்ளையாரை பற்றி நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இந்த வேதாந்த நூல்கள் திரட்டப்பட்ட இடம் பொல்லா பிள்ளையார் நம்பியாண்டார் நம்பி பிள்ளையார் முன்னிலையில் இதை எடுத்து அந்த அரசனிடம் அந்த நூல்களை கொடுத்ததாக சரித்திரம் உண்டு. அதுதான் உண்மை. அதேபோல் சித்தாந்தத்துக்குள் வருவீர்களாக இருந்தாலும் இந்த சித்தாந்த நூல்களை தருவதற்கு மூல காரணமாக இருந்த மெய்கண்ட தேவர் அவர்கள் பொல்லாப்பிள்ளையாரின் முன் விளையாடி கொண்டிருக்கும் போது அவருடைய 2 வயதில் அந்த வழியாக ஆகாயத்தில் சென்று கொண்டிருந்த பரஞ்சோதி முனிவர் அந்த ஞான குழந்தையை பார்த்து கீழிறங்கி வந்து அவருக்கு ஞான உபதேசம் அந்த இடத்தில் வைத்து கொடுக்கின்றார். அதிலிருந்துதான் சிவஞான போதம் உருவாகின்றது. ஆகவேதான் சாஸ்திர நூல்களாக இருந்தாலும் சரி, சோஸ்திர நூல்களாக இருந்தாலும் சரி, இவை இரண்டும் பிள்ளையாரின் முன்னிலையில் இருந்து தரப்பட்டது. ஆகவே இந்த விநாயகரின் மகத்துவத்தை இன்று நாங்கள் வேதாந்தம் சித்தாந்த முறைப்படி நாங்கள் எந்த வழி நிற்கின்றோமோ அந்த வழியில் அதை பார்க்கின்றோம். ஆகவே அந்த வகையில் இருக்கும் இந்த விநாயக கடவுள் மூலாதார கடவுளை அந்த நிலையில் நாங்கள் சிந்தித்து சாதாரணமாக அவர் ஒரு கடவுள், அவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லாது, நாங்கள் எல்லாரும் சைவ சித்தாந்திகள், கிரியா யோகா சாதகர்கள். அந்த வகையில் நாங்கள் அவரை சிந்தித்து நாளை வரும் விநாயகர் சதுர்த்தியில் எங்களுடைய சாதனையை அந்த மூல கடவுளுக்கு நாங்கள் நிச்சயமாக சமர்ப்பிக்க வேண்டும். அவர்தான் இதை தந்தார் என்பதை நாங்கள் உணர்வு நிலையில் வைத்து அந்த சாதனையை அவருக்கு எல்லோரும் வழங்குவோம், செய்வோம். அதிலிருந்து அவருடைய அதிர்வுகளை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி இன்றைய சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து, இறைவனையா கார்த்திகேயனையா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இப்போது இறைவனையா இணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ. அடிப்படை கருத்துக்கள் அமைந்தது. இருப்பினும் இன்றைய சத்சங்கத்தை யாழ்நகரில் இருந்து கேட்பதற்கு பாபாஜியின் கருணை கிடைத்தது. எனவே இன்றைய சத்சங்கத்தில் கூறப்பட்ட சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் 2 கிழமைக்கு மேலும் இதய கேள்விக்குரிய விளக்கம் சிறப்பாக தரப்பட்டது. அத்துடன் விநாயகர் சதுர்க்குரிய விளக்கமும் கிடைக்கப்பட்டது. எனவே இன்றைய சத்சங்கத்தில் உள்வாங்கப்பட்ட கருத்துக்களை மீண்டும் மற்ற செய்ய இருக்கின்றோம். நன்றி. ஓம் கிரியா பாபா ஜனமோ, ஓம் சிவா ஜனமோ.
நன்றி ரவினையா. ஓம் கிரியா பாபா ஜனமோம், ஓம் சிவாய நம. நீங்கள் வளமையாக இருக்கும், உங்களுடைய வீட்டில் இன்று இல்லை என்பதை கூறியிருக்கின்றீர்கள். அதனால் தான் உங்களுக்கு சுருக்கமான விளக்கம் கொடுக்க முடியாத நிலையில் இருப்பீர்கள் என்பது எல்லா சாதகர்களும் அறியக்கூடிய ஒரு விடயம். ஆனால் அந்த சத்சங்கத்தில் வந்து அதை உள்வாங்கி இருக்கின்றீர்கள். அது நீங்கள் உள்வாங்கியது இன்று மிகவும் நன்மையானது. அது மாத்திரமல்ல, இன்னொரு யாழ்ப்பாணத்தில் இருந்து, இன்னொரு இடத்திலிருந்து, இன்னொரு பூமியின் ஒரு பகுதியிலிருந்து அதை எடுத்திருக்கின்றீர்கள். அதிலும் ஒரு விளக்கம் இருக்கின்றது, அதை நாங்கள் பின்னர் ஒரு நேரம் பார்ப்போம். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம. ஆகவே இன்று கார்த்திகேயன் ஐயா அப்போது இணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய சுருக்கத்துடன் இன்றைய சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரிய பாபாஜி நம, ஓம் சிவாய நம. கொஞ்சம் 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 சத்தம் வச்சு பேசுவீங்கன்னா நல்லா கத்தியேன் ஐயா. முடிந்தா கேட்கின்றது போது. ஓ, இப்ப கேக்குது. அப்ப எஸ் பேசுங்க.
நமக்கு மாயையிலிருந்து என்னென்ன நடக்குது, அந்த மாயையை நமக்கு எப்படி பயன்படுவது பதில ரொம்ப நீங்க சுருக்கமா, ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கருத்து. நாங்களும் முன்னாடி ஆரம்பத்துல கிரியா யோக கிரியா கையில கூட எல்லாத்தையும் மாயை 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 மாயையே அனுபவிச்சு மாயே மாயே, அதனுடைய விஷயம் புரியாம, அதனுடைய கருத்து தெரியாம சில ஒரு காலங்கள் நம்ம வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அதுவும் இயற்கையினுடைய ஒரு சூழ்நிலை தான். அது ஒன்றும் தவறா ஒன்றும் நடந்திருந்தா அது நமக்கு புரியாது. அது ஒரு காலகட்டத்தில் நமக்கு காப்பாற்ற புரியாது. சைவ சித்தாந்தம் பற்றி மாயைனா என்ன, இந்த மாயையை வச்சுதான் இந்த உலகத்தை படைச்சி இயற்கிட்டு தெளிவான பதில் சைவ சித்தாந்தம். இந்த மாயையே ரெண்டாவது அசுத்தமாய சுத்தமாய. அசுத்த மாயிலிருந்து நம்ம சுத்த மாயிற்கு வந்தா அது சிவத்தன்மையை நம்ம உணரணும் என்ற ஒரு விஷயத்தை தெளிவா அவங்க. அதுதான் உண்மையான விஷயமா இருக்கு. கண்டுக்கு தெரிஞ்ச பொருள் பூரா எல்லாம் அழியக்கூடியது மாயைன்னு சொல்றோம். அப்ப இந்த உலகத்தில் நாம அனுபவிச்சு அனுபவிக்கக்கூடிய பொருள் அத்தையுமே மாயையா தான் இருக்கு. அது சுத்த மாயையா இருக்குல்ல, நம்ம ஆன்மா ஈடுபட்டு அவருக்கு அத்தனையும் அதே பொருளை நமக்கு. அப்ப மாயை வந்து சாதாரண பொருள், இறைவனால படைக்கப்பட்ட பொருள். அந்த மாயை பொருளை எப்படி நம்ம பயன்படுத்தணும், அத பேராசிரியர் அழகா சொன்னாரு. ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்த அது மாயன், அந்த 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 இடத்தையும் மாயன் சொல்றாரு, அதனோட உருவாகக்கூடிய பொருளும் மாயன் சொல்றாரு. அப்ப சுருக்கமா ஒரு பதில், அந்த இடத்துல ஒரு கோயிலை கட்டி 1000 பேர் வழிபட்டா அது சுத்த மாயன். அந்த இடத்துல ஒரு போதைப் பொருள் ஒரு கடையை கட்டி ஒரு போதை பொருள்னா அது அசுத்தமாய். சுருக்கமா சொன்னார் எல்லாருக்கும் விளக்கம். இப்ப ரெண்டுல நமக்கு எது தேவை, பின்னாடி வர்றவங்களும் வழிபாடுகள் இறைவன் அடையல், இது அசுத்தமாயிலிருந்து. அப்ப நமக்கு இறைவன் மாயையிலிருந்தும் நம்மளை விடுவிச்சு நம்மளை சுத்தமாயிக்கு போறார். இந்த ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக விநாயகர் சதுர்த்தி சிறப்பானது, எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதை பற்றி நல்ல சிறப்பான விநாயகரை பற்றி எடுத்து சொன்னீங்க, ரொம்ப சிறப்பு. நாளைக்கு விநாயகர் சதுர்த்தியாக இருக்கிறனால எல்லாரும் நல்லா சாதனா பண்ணி விநாயகரையும் வணங்கி எல்லாரையும் போற்றி சிறப்பாக நம்முடைய ராஜாவை சிறப்பாக கொண்டாடும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் ராய்,
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா. வளமை போல பரம்பொருள் பாபாஜி அருளினால் அந்த ஒரு ஓமானத்தையும் கொண்டு வந்து இன்றைய சொன்ன சொல்லுக்கு இன்னும் மெருகூட்டி இருக்கின்றீர்கள். அது மிகவும் முக்கியம். ஓமானங்கள் மூலம்தான் மக்கள் அதை மூன்றும் அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு வசதி. அதை நீங்கள் தொடர்ந்து செய்கின்றீர்கள் அவர்களுடைய ஆசையுடன். அது மேலும் மேலும் இன்னும் கூடுதலாக வர வந்து கொண்டே இருக்கும், வர வேண்டும். எல்லாவற்றிற்கும் நாங்கள் பாபாஜிக்கும் பெரம்பொருளுக்கும் நன்றி சொல்லுவோம். ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம.